ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மறுவாக்குப்பதிவுக்கான பரிந்துரைகள் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 703 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 1.6% அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பரிப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, ஊழல் வேலைவாய்ப்பின்மை, எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் போன்றவை திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள் வேலைவாய்ப்பை தேடி பல்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதற்கிடையே ஔராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பொது சொத்துக்களை மத்திய அரசு தனியார் மயமாக்கி வருவதாக செல்வி மம்தா பானர்ஜி குறை கூறினார். அம்மாநிலத்தில் எஞ்சியுள்ள 142 தொகுதிகளுக்கு இம்மாதம் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் நிறைவடைகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மறுவாக்குப்பதிவுக்கான பரிந்துரைகள் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓரிரு சம்பவங்களை தவிர அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நுண்பார்வையாளர்கள் மற்றும் களப்பணியாளர்களின் அறிக்கைகள் கவனமாக ஆய்வு செய்யப்பட்ட பின்பு மறுவாக்குப்பதிவு தேவையில்லை என்ற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் வந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. எஞ்சியுள்ள 142 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இம்மாதம் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் கத்ரா வரை தற்போது இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை இம்மாதம் 30ஆம் தேதி முதல் ஜம்முதாவி வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விரைவு ரயிலின் பெட்டிகள் 20ஆக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து பருவ நிலைகளிலும் தடையின்றி இயக்கப்படும் வகையில் இந்த ரயிலில் தொழில்நுட்ப வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அந்நாட்டு வர்த்தக அமைச்சர் திரு டோட் மெக்லே தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இம்மாதம் 27ஆம் தேதி கையெழுத்தாக்க உள்ளது. இதன் மூலம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 703 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏப்ரல் 17ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணியின் கையிருப்பு 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள தங்கத்தின் கையிருப்பு மதிப்பு 122 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பேடிஎம் வங்கி சேவைக்கான உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. பேடிஎம் வங்கியை மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பு வாடிக்கையாளர்களின் வைப்பு தொகையை முழுவதும் திரும்ப தருவதற்கான தேவையான போதிய ரொக்க கையிருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மதிப்பு 287.49 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டின் முதல் காலாண்டில் அந்நாட்டின் ஏற்றுமதி விகிதம் 12.02% அதிகரித்துள்ளதாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பொருட்கள் மற்றும் சேவைகளின் நிலையான ஏற்றுமதி காரணமாக அந்நாட்டின் வருவாய் 1.6% அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தம் குறித்து 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி நேற்றிரவு இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அப்பிராந்திய மேம்பாடு மற்றும் இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று ஈரான் நாட்டின் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து ஒமன் மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு அவர் பயணம் மேற்கொள்கிறார். இதனிடையே அமெரிக்க பாதுகாப்பு குழுவினர் ஏற்கனவே பாகிஸ்தான் சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இம்மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெற்ற போர் நிறுத்தம் குறித்த முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல், லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 3 வார கால சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா அறிவித்திருந்ததை அடுத்து அந்நாட்டுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ள நிலையில் இதுபோன்ற அத்துமீறல்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 3 வார காலத்திற்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தேசிய தலைநகரை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரத்தை துல்லியமாக கண்காணிக்கும் வகையில் மேலும் 23 புதிய காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களை அரியானா மாநில அரசு நிறுவியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில தலைமை செயலாளர் திரு அனுராக் ரஸ்தோகி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பல்துறை சார்ந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்துவதன் மூலம் காற்று மாசு அளவை 30 முதல் 35% வரை குறைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. இதனையடுத்து 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி 18.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் தில்லி அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான 4வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜோகனஸ்பர்கில் இப்போட்டி இன்றிரவு 9:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மேற்குவங்கத்தில் முதற்கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மறுவாக்குப்பதிவுக்கான பரிந்துரைகள் எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 703 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் 1.6% அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.